ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 4, 2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் வலதுகரம் ஆகுவதற்கு அனைத்து விஷயங்களிலும் உண்மையானவர்களாக ஆகுங்கள். எப்பொழுதும் மேன்மையான செயல்களை செய்யுங்கள். கேள்வி: சேவையில் பல தடைகளை விளைவிக்கின்ற சமஸ்காரம் எது? பதில்: ஆத்மாக்களினதும் சுபாவத்தினதும் உணர்வுகளினதும் காரணமாக சேவையில் முரண்பாடான சமஸ்காரங்களும் பல தடைகளும் விளைவிக்கப்படுகின்றன. அபிப்பிராய பேதம் காரணமாக பெருமளவு சேதம் விளைவிக்கப்படுகிறது. கோபம் என்னும் தீய ஆவி இருக்குமாயின் ஒருவருக்கு கடவுளை கூட எதிர்ப்பதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. இதனாலேயே பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு அத்தகைய சமஸ்காரம் இருப்பின் அதனை அகற்றுங்கள். பாடல்: நான் என்னுடைய பாக்கியத்தை விழித்தெழச் செய்தே வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டார்கள். ஆன்மீக குழந்தைகளான நீங்கள், அதாவது பரமாத்மாவாகிய சிவ் பாபாவின் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள், ஷரீரத்தின் பௌதீக அங்கங்களின் மூலமாக பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். இதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். மீண்டும் மீண்டும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இம்முயற்சி மறைமுகமானது. தந்தை மறைமுகமானவர். அவர் உங்களை மறைமுகமான முயற்சியை செய்ய வைக்கின்றார். தந்தையே வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததைப் போன்றே மீண்டும் ஒருமுறை சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள் என்பதையும், நீங்கள் இப்பொழுது தமோப்பிரதானம் ஆகிவிட்டீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். பாடலில் கூறப்பட்டுள்ளது, ஒரு சர்வ சக்திவான் தந்தை மாத்திரமே நீங்கள் இழந்த பாக்கியத்தை அடைவதற்கு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். ஏனெனில் அவர் அனைவரையும் தூய்மையாக்குபவர். தந்தை குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு வந்துள்ளீர்கள். அந்த மாணவர்கள் தங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கே பாடசாலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சிறுவர்களே. நீங்கள் சிறு குழந்தைகள் அல்ல. நீங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டதுடன் முதிர்ச்சி அடைந்தும் உள்ளீர்கள். நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குகின்றீர்கள். ஆம், சில முதியவர்கள் உள்ளார்கள். நீங்கள் முதுமையடையும் பொழுது கற்பதை விட நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுது கற்பதே மேலானதாகும். இளமையாக இருப்பவர்களின் புத்தியே சிறப்பானதாகும். இது அனைவருக்கும் மிகவும் இலகுவானது. உங்கள் ஷரீரம் பெரிதாக வளர்ச்சியடைந்து விட்டது. இவர் ஒரு சிறு குழந்தை. இவரால் அதிகளவு புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். ஏனெனில் அவருடைய அங்கங்கள் இன்னமும் சிறிதாக உள்ளன. உங்களால் அவதூற்றையும் புகழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் துன்பம் போன்றவற்றையும் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா ஒரு புள்ளி ஆவார். அந்த ஷரீரம் தொடர்ந்தும் வளர்கின்றது. ஆத்மா எப்பொழுதும் அதே அளவிலேயே இருக்கின்றார். இது ஒருபொழுதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ வளர்ச்சியடைவதில்லை. தந்தை இப்பொழுது உங்கள் புத்திக்கு வெகுமதியாக கஸ்தூரியை, அதாவது ஒரு வகை நறுமணத்தை கொடுக்கின்றார். ஏனெனில் புத்தியானது முழுமையாகவே தமோப்பிரதானம் ஆகிவிட்டது. அவை இப்பொழுது சுத்தமாகின்றன. உங்களுக்கு இந்த படங்களுடன் விளங்கப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாகும். பக்தி மார்க்கத்து மக்கள் தேவர்களின் சிலைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்கி அவற்றை பூஜிக்கிறார்கள். முன்னர் நீங்களும் அங்கு குருட்டு நம்பிக்கையுடன் செல்வது வழக்கம். நீங்கள் சிவாலயத்திற்கு செல்வது வழக்கம். அவர் சிவ் பாபாவாக இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் நிச்சயமாக பாபாவிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற்றீர்கள். இதனாலேயே அவருடைய புகழ் பாடப்பட்டுள்ளது. ஒருவர் தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது மிகவும் சிறந்தவற்றை செய்திருப்பின் அவர் புகழப்படுகின்றார். நீங்கள் ஷிவ் பாபாவின் ஒரு முத்திரையை உருவாக்க வேண்டும். கீதையை உரைப்பவராகிய ஷிவ் பாபாவின் முத்திரை மிகவும் இலகுவானதாக உருவாக்கப்பட முடியும். அந்த தந்தை அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை சந்தோஷதாமத்தின் அதிபதிகளாக ஆக்குகின்றேன். தாங்கள் சரீரமற்றவராகிய ஷிவ் பாபாவிடம் வந்துவிட்டார்கள் என்பதையும், அவர் சரீரமுடைய இவரில் பிரவேசித்து விட்டார் என்பதையும் முதிய தாய்மார்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அசரீரியானவர் சரீரமற்றவர் என கூறப்படுகின்றார். நீங்கள் இந்த சரீரத்தை தற்காலிகமாக தத்தெடுத்துள்ள ஷிவ் பாபாவிடம் செல்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி அவர்களுக்கு முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்கின்றார். அதாவது அவர் அவர்களை அமைதிதாம வாசிகளாகவும் சந்தோஷதாம வாசிகளாகவும் ஆக்குகின்றார். மக்கள் அமைதியை அடைவதற்கு மிகவும் கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் கடவுளை கண்டால் அவர்கள் அமைதியை பெறுவார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்காக எந்த முயற்சியையும் செய்வதில்லை. அவர்கள் தந்தையின் வீட்டிற்கு சென்று தந்தையை காண விரும்புகிறார்கள். இந்நேரத்தில் அனைவரும் முக்தியை வேண்டுகிறார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். மற்ற அனைவரும் முக்தியை வேண்டுகிறார்கள். உங்களுக்கு ஜீவன் முக்திக்கான பாதையை காண்பிக்கின்ற எவரும் இல்லை. மக்கள் சந்நியாசிகளிடம் சென்று அவர்களிடம் அமைதியை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் எவ்வாறு மன அமைதியை கொண்டிருக்க முடியும்? அவர்கள் காண்பிக்கின்ற பாதைகள் அனைத்தும் முக்திக்கு செல்வதற்கானது. அனாதியான முக்தி, அதாவது மோட்சம் என்றால் என்ன என்பது அவர்களின் புத்தியில் புகுவதில்லை. அவர்கள் விரக்தி அடைவதனால் முக்திக்குள் செல்வதே மேலானது என கூறுகிறார்கள். உண்மையில் முக்தி தாமமே ஆத்மாக்களின் வசிப்பிடமாகும். அந்த புதிய உலகத்திற்கான எங்கள் ராஜ்ய பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அனைத்து நிலையங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவரும் அறிவார்கள். பாபா எங்களுக்கு அந்த புதிய உலகின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவர் அதனை எங்கே கொடுப்பார்? அவர் அதனை பழைய உலகிலோ அல்லது புதிய உலகிலோ கொடுப்பார். தந்தை கூறுகின்றார், நான் சங்கமயுகத்தில் வருகின்றேன். நான் சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவதில்லை. நான் இரு யுகங்களுக்கு இடையில் வருகின்றேன். தந்தை அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அவர் எவரையும் ஒரு சீரழிந்த நிலையில் விட்டுவிடுவதில்லை. சத்கதி, சீரழிவு ஆகிய இரண்டும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. இப்பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே நீங்கள் அதன் மீது விருப்பத்தை கொண்டிருக்க கூடாது. நாங்கள் இப்பொழுது உண்மையில் சங்கமுகத்தில் இருக்கின்றோம் என புத்தி கூறுகிறது. இப்பழைய உலகம் மாற்றமடைய உள்ளது. தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். அவர் கூறுகின்றார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமுகத்தில் உங்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கும் உங்களை ஹரியின் வாசலுக்கு, அதாவது துன்பத்தை அகற்றுபவரின் வாசலுக்கு அழைத்து செல்வதற்கும் வருகின்றேன். இது ஒரு ஞான விஷயமாகும். ஹரித்வார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கான வாசலாகும் அல்லது கிருஷ்ணரின் தாமமாகும். அச்சா, பின்னர் அங்கு லக்ஷ்மணனின் ஊஞ்சலும் உள்ளது. முதலில் நீங்கள் ஹரித்வாருக்கு செல்கின்றீர்கள். சத்யுகமே ஹரித்வார் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் அவர்கள் ராமரையும் லக்ஷ்மணரையும் காண்பிக்கிறார்கள். இந்த விஷயங்கள் உண்மையில் இருப்பதில்லை. இவை மக்கள் உருவாக்கியுள்ள கதைகளாகும். ராமருக்கு எத்தனை சகோதரர்கள் இருப்பதாக அவர்கள் காண்பித்துள்ளார்கள்? அவருக்கு 4 சகோதரர்கள் இருக்க முடியாது. இங்கு மாத்திரமே ஒருவருக்கு 4 அல்லது 8 சகோதரர்கள் இருப்பார்கள். ஒரு புறம் கடவுளின் குழந்தைகளும் மறுபுறம் அசுரர்களின் குழந்தைகளும் உள்ளார்கள். ஷிவ் பாபா பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்துள்ளார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். சிவன் பாபா ஆவார், பிரம்மா தாதா ஆவார். இவரே மனித குலத்தின் தந்தை, பிரஜாபிதா ஆவார். அவரோ ஆத்மாக்களின் தந்தை. அவர் அனாதியானவர். இந்நேரத்தில் அவர் பிராமணர்களை படைக்கின்றார். ஷிவ் பாபா சாலிகிராம்களை உருவாக்குகின்றார் என்பதல்ல, இல்லை. தாலிகிராம்கள் அழிவற்றவர்கள் ஆவார்கள். தந்தை வந்து உங்களை தூய்மையாக்குகின்றார். ஓர் ஆத்மா தூய்மையாகும் வரை எவ்வாறு அவருடைய சரீரம் தூய்மையாக முடியும்? ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையாக இருந்த பொழுது நாங்கள் சதோபிரதானமாக இருந்தோம். ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது தூய்மையற்றும் தமோபிரதானமாகவும் இருக்கின்றோம். நாங்கள் எவ்வாறு மீண்டும் ஒரு முறை சதோபிரதானம் ஆக முடியும்? இது மிகவும் இலகுவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நீங்கள் தூய்மையற்றவர்களாகவும் தமோபிரதானமாகவும் ஆகிவிட்டீர்கள். ஏனெனில் உங்களில் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சதோபிரதானமாக வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் கணக்குகளை தீர்த்து அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வீர்கள். ஆத்மாக்கள் எவ்வாறு அசரீரி தாமத்திலிருந்து கீழே வருகிறார்கள்? அதன் ஞாபகார்த்தம் என்னவென்றால், கிறிஸ்துவர்கள் ஒரு மரத்தில் விளக்குகளை தொங்கவிட்டு கொண்டாடுவதே ஆகும். வேறுபட்ட கிளைகள் அனைத்தும் மற்ற சமயங்களே என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக மேலிருந்து கீழே வருகின்றார்கள் என்னும் ஞானத்தை நீங்கள் இப்பொழுது பெற்றுவிட்டீர்கள். அமைதி தாமமே ஆத்மாக்களாகிய எங்களின் வீடாகும். இப்பொழுது சங்கமயுகமாகும். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கிருந்து கீழே வந்து பின்னர் அனைவரும் வீடு திரும்புவார்கள். பிரளயம் நடைபெறுவதில்லை. உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கும் உங்கள் சுயராஜ்யத்தை மீண்டும் ஒருமுறை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் பாபாவிடம் வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது வெறுமனே கூற வேண்டும் என்பதற்காக கூறப்படவில்லை. நினைவு செய்வதனால் நாங்கள் எங்கள் ஆஸ்தியை பெறுவோம். தந்தை கூறுகின்றார், உங்கள் சரீர நண்பர்கள் உறவினர்கள் உட்பட உங்கள் சரீரத்தை மறந்து விடுங்கள். சரீரமுடையவரும் சரீரமற்றவரும் உள்ளார்கள். சரீரமற்றவரை பார்க்க முடியாது. இந்த விஷயங்கள் மிகவும் சூக்ஷ்மமானவை. ஆத்மா மிகவும் சின்னம் சிறியவர். அவர் மீண்டும் மீண்டும் தனது பாகத்தை நடிக்க வேண்டும். இந்த விஷயங்கள் வேறு எவருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. அனைத்திற்கும் முதலில் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் அவர் தங்களுடைய தந்தை என்பதையும் மக்களை புரிந்து கொள்ள செய்யுங்கள். அவரே ஓ தூய்மையாக்குபவரே, ஓ கடவுளே என அவர்கள் கூறும் பொழுது நினைவு செய்யப்படுபவர் ஆவார். வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர்கள் ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் கடவுளை நினைவு செய்வதனால் அவர்கள் நிச்சயமாக அவரிடமிருந்து ஏதோ ஒன்றை பெறுவார்கள். ஆகவே வாசல்தோறும் தடுமாறி திரிய வேண்டிய அவசியம் என்ன? கடவுள் பரந்தாமத்திலிருந்து வர வேண்டும். நாங்கள் தூய்மையற்றவர்கள் என்னும் காரணத்தினால் எங்களால் அங்கு செல்ல முடியாது. தூய்மையற்றவர்களால் அங்கு செல்ல முடியாது. பக்தி மார்க்க பாதையின் பாகம் எவ்வாறு அற்புதமானது என நீங்கள் இப்பொழுது வியப்படைகின்றீர்கள். மக்கள் ஒரு கடவுளையே நினைவு செய்ய கூறுகிறார்கள். ஓ ஈஸ்வரரே, ஓ பரம தந்தையே, ஓ தந்தையாகிய கடவுளே, அவர் ஒரே ஒருவர். ஆதலால் நீங்கள் ஏன் எங்கும் தடுமாறி திரிய வேண்டும்? அவர் மேலேயே வசிக்கின்றார். எவ்வாறாயினும் இவை அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப அவர்கள் அனைவரும் பக்தி செய்கிறார்கள். அவர்கள் முற்றிலுமாக எந்த புரிந்துணர்வும் இல்லாமல் பக்தி செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஓர் எல்லையற்ற வழியில் விவேகிகள் ஆகின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்கள் மாத்திரமே விவேகிகள் ஆகின்றார்கள். அவர்களால் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் மேன்மையான பணிகளை செய்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நானே துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும். ஆதலால் குழந்தைகளாகிய நீங்களும் அதே போன்று இனிமையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் தந்தையின் வலது கரங்கள் ஆக வேண்டும். வலது கரங்கள் ஆகின்ற அத்தகைய குழந்தைகளை மாத்திரமே தந்தை நேசிக்கின்றார். உங்கள் இடது கரத்தின் மூலம் உங்களால் அதிகளவே செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் வலது கரம் மாத்திரமே நியாயமானவற்றை செய்கிறது. இதனாலேயே இவ்வலது கரம் ஓர் மங்களகரமான பணிக்கு பயன்படுத்தப்படுகிறது. வழிபாடு எப்பொழுதும் வலது கரத்தின் மூலமே செய்யப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், அனைத்து விஷயங்களிலும் உண்மை உள்ளவர்கள் ஆகுங்கள். நீங்கள் தந்தையை கண்டுவிட்டதனால் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்களுடைய இலக்கிற்கு இட்டுச் செல்லும். உங்களை சத்கதிக்குள் அழைத்து செல்வதற்கு ஒரு வழிகாட்டல் மாத்திரமே உள்ளது. கடவுள் மாத்திரமே சத்கதிக்கான அவருடைய வழிமுறைகளை அறிவார் என நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவராவார். தான் மனிதர்களை தூய்மையாக்குபவர் என்பதையும் அவர்களை சீரழிவிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்வார் என்பதையும் அவர் அறிவார். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகளவு முயற்சி செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் சத்கதியை பெறுவதில்லை. அவர்கள் எந்த பலனையும் பெறுவதில்லை. ஒரு தந்தை மாத்திரமே சத்கதியை அருள்கின்றார். பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் யாரையெல்லாம் அன்புடன் வழிபடுகிறார்களோ நானே அவர்களுக்கு அதற்கான பலனை அருள்பவர். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப இயல்பாகவே அதனை பெறுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும் உங்கள் சொந்த முயற்சிகளின் மூலமாக தூய்மையாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் மாத்திரமே சர்வசக்திவான் ஆவார். அவர் எங்களை மிகவும் சிறந்தவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் அறிவீர்கள். அத்துடன் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியையும் பெறுகின்றீர்கள். உங்கள் புத்தியில் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானம் உள்ளது. முன்னர் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாகம் வளர்ப்பது, தபஸ்யா செய்வது, சமய நூல்களை கேட்பது போன்றவை அனைத்தும் சமய நூல்களின் ஞானமாகும். அது பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அதில் இலக்கோ அல்லது குறிக்கோளோ இருப்பதில்லை. ஒரு கல்வியில் இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. ஏதாவது ஒரு வகையான அறிவு உள்ளது. எவ்வாறு தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையானவர்கள் ஆகுவது என்னும் ஞானத்தை தூய்மையாக்குபவராகிய தந்தை எங்களுக்கு கொடுத்தார். உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் இந்த ஞானத்தையும் எவ்வாறு சக்கரம் சுழல்கிறது என்னும் ஞானத்தையும் தந்தை எங்களுக்கு கொடுத்தார். இதில் நாங்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவோம். இந்நாடகம் அனாதியாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நிச்சயமாக இந்த எல்லையற்ற ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது கார் இருளில் இருந்து வெளியேறி தேர் ஒளிக்குள் செல்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகின்றீர்கள். தேவ தர்மமே ஆதி அனாதியான தர்மம் என்பதையும் அது இப்பொழுது இந்து சமயம் என்று அழைக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். படிப்படியாக அவர்களும் இதனை புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். இதற்கு பெருமளவு குழந்தைகள் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் டெல்லியில் ஒரு கருத்தரங்கை நடத்த வேண்டும். டெல்லியும் தேவதைகளின் பூமி என்று அழைக்கப்படுகிறது. அது அதே யமுனை நதிக்கரையில் அமைந்திருந்தது. டெல்லியே தலைநகரமாகும். அது பலரால் ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது. அது தேவர்களின் தலைநகரமாகவும் இருந்தது. டெல்லியில் மிகப்பெரிய கருத்தரங்கு நடத்தப்பட வேண்டும். எவ்வாறாயினும் மாயை நீங்கள் அதனை செய்ய அனுமதிக்காத அத்தகையவளாவாள். அவள் பல தடைகளை உருவாக்குகின்றாள். இந்நாட்களில் பெருமளவிற்கு முரண்பாடான சுபாவங்களும் உள்ளன. குழந்தைகள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையுடன் சேவை செய்ய வேண்டும். மக்கள் ஒத்திசைவாக இல்லாத பொழுது அவர்களுடைய ராஜ்யம் இழக்கப்படுகிறது. இரு கட்சிகள் உள்ள பொழுது அவர்கள் ஜனாதிபதியையே பதவியில் இருந்து கவிழ்த்து விடுகிறார்கள். அபிப்பிராய பேதம் பெருமளவு சேதத்தை விளைவிக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு கடவுளை எதிர்ப்பதற்கு கூட அதிக காலம் எடுப்பதில்லை. பெருமளவு சேதம் விளைவிக்கப்படுகிறது. கோபம் என்னும் தீய ஆவி வரும்பொழுது கேட்கவும் வேண்டாம். இதனாலேயே பாபா கூறுகின்றார், வெள்ளமும் அறியும், வெள்ள பையும் அறியும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை கொடுக்கின்றார். இதனை கிரகிப்பதோ அல்லது இல்லையோ அது உங்களையே பொறுத்தது. அது உங்கள் முயற்சியில் தங்கியுள்ளது. உங்களில் எவரையாவது பாபா ஆசீர்வதிப்பார் அல்லது உங்களுக்காக கருணை கொள்வார் என்றில்லை. இங்கு கருணையை வேண்டுவதற்கான கேள்வியே இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் தூண்டுதலின் மூலமாக இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்க வேண்டுமாயின் நான் ஏன் இந்த தீய உலகத்தினுள் வர வேண்டும்? தூண்டுதல், ஆசீர்வாதம் போன்றவை பக்தி மார்க்கத்தின் வார்த்தைகளாகும். இங்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தூண்டுதலுக்கான கேள்வியேக்கே இடமில்லை. நீங்கள் ஒரே நேரத்தில் மூன்று எந்திரங்களை பெற்றுள்ளீர்கள். இங்கு தந்தை ஆசிரியரிலிருந்து வேறுபட்டவர். பின்னர் உங்களுக்கு ஒரு குருவும் இருப்பார். இங்கு மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றேன். இது மிகவும் சாதுரியமாக விளங்கப்படுத்த வேண்டும். யாராவது ஒருவர் மயக்கமடையக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. இரு தந்தையர்களை பற்றி விளங்கப்படுத்துவதே முதலாவதும் பிரதானமானதுமான விஷயமாகும். கடவுளே தந்தையாவார். இங்கு சிவ ஜெயந்தியாகிய அவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அவர் நிச்சயமாக எங்களை சொர்க்க அதிபதிகளாக ஆக்கியிருக்க வேண்டும். பாரதத்தில் மாத்திரமே சொர்க்கம் இருந்தது. நரகத்தின் விநாசத்திற்காக இப்பொழுது மகாபாரத யுத்தம் நேர் முன்னிலையில் உள்ளது. தந்தை நிச்சயமாகவே புதிய உலகின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். தந்தையின் ஸ்ரீமத்திற்கு ஏற்பவே நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் நிச்சயமாக பாரதத்தை சொர்க்கமாக்குவோம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராக இருப்பதைப் போன்று தந்தைக்கு சமமானவராகுங்கள். மிகவும் இனிமையானவர்கள் ஆகுங்கள். சதா உண்மையான செயல்களை செய்து ஒரு வலதுகரம் ஆகுங்கள். இரண்டு, ஒரு பொழுதும் அபிப்பிராய பேதம் இருப்பதை அனுமதிக்காதீர்கள். எவருடைய சுபாவத்திலாவது சிக்கிக் கொள்வதால் ஒருவரை ஒருவர் எதிர்க்காதீர்கள். கோபமென்னும் தீய ஆவியை அகற்றுங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் உங்களை உணர்ந்தவராக இருப்பதன் மூலமும் உங்களின் ஒவ்வொரு செயலையும் ஓர் ஒழுக்கமாக ஆக்குவதன் மூலமும் அதிகாரத்தின் சுரூபம் ஆகுவீர்களாக. பாபா பௌதீக ரூபத்தில் தன்னை உணர்ந்தவராக இருந்ததன் மூலம் செய்த செயல் எதுவாக இருந்தாலும் அது ஒவ்வொன்றும் பிராமண குடும்பத்திற்கு ஓர் ஒழுக்கமாக ஆகியது. அந்த போதையை அவர் கொண்டிருந்ததன் மூலம் சாக்கார ரூபத்தில் ஏதாவது தவறு நடந்தாலும் கடவுள் அதை சரியாக்குவார் என்று அவரால் அதிகாரத்துடன் சொல்ல முடிந்தது. தனது ரூபத்தை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் எந்த ஒரு செயலும் தவறாக போகாது என்ற போதையை அவர் கொண்டிருந்தார். குழந்தைகளான நீங்கள் உங்களின் சொந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் என்ன எண்ணம் தோன்றினாலும், நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசினாலும் அல்லது என்ன செயலை செய்தாலும் அவை ஒழுக்கமாக ஆகிவிடும். ஸ்லோகம், உங்களின் தூய்மையின் தூணை பலமானதாக ஆக்குங்கள். அந்த தூண் ஒரு வெளிச்ச வீட்டை போல் செயல்படும். அவ்யக்த இஷாரா, தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக, அதாவது தூய்மையானவராக ஆகுங்கள். உங்களின் புத்தியானது தூய்மையற்ற எண்ணங்களால் அல்லது பழைய சமஸ்காரங்களால் சிறிதளவேனும் தொடப்படுமாயின் உங்களை சம்பூர்ணமான விஷ்ணு என்று அழைக்க முடியாது. யாராவது ஏதாவது பிழை செய்தாவதை நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வாறு பார்ப்பதே உங்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துமாயின் ஒரு கணக்கு உருவாக்கப்படுகிறது. அதேபோல் சிந்தியுங்கள், உங்களின் புத்தியை பழைய சமஸ்காரங்கள் அல்லது தூய்மையற்ற எண்ணங்கள் சிறிதளவேனும் தொடுமாயின் உங்களை சம்பூர்ணமான விஷ்ணு அல்லது சம்பூர்ணமான தூய்மையானவர் என்று அழைக்க முடியாது. ஓம் சாந்தி.